Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihil karim wa alihi wa sahbihi ajma'in. Qad qala Allah ta'ala fil Qur'an al-Kadim wal Furqan al-Majid فَشَاوِرُهُمْ فِي الْأَمْرِ فَإِذَا عَزَمْتَ فَتَوَكَّلْ عَلَى اللَّهِ رَبِّ اشْرَحْ لِي صَدْرِي وَيَسِّرْ لِي أَمْرِي وَاحْلُلْ عُقْدَةً مِّن لِّسَانِي يَفْقَهُوا قَوْلِي سُبْحَانَكَ لَا عِلْمَ لَنَا إِلَّا مَا عَلَّمْتَنَا إِنَّكَ أَنتَ الْعَلِيمُ الْحَكِيمُ وَمَا تَوْفِيقِي إِلَّا بِاللَّهِ عَلَيْهِ تَوَكَّلْتُ وَإِلَيْهِ أُنِيبُ அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் அல்லாஹின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அண்ணல் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், சான்றோர்கள், இறை நேசிச்சல்வர்கள் அத்தனை பேர்கள் மீதும், உலகில் உண்டான முஸ்லிமான மோமினான அன்பன் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாம். இரண்டுகொண்ட இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லு ஷானு தாலா விசாலமான இந்த பூமியை படைத்து அதில் இறைவனுடைய அவனுக்கு உகந்த படைப்பாக மனித சமூகத்தை இந்த பூமியிலே பிறக்க செய்து இந்த உலகில் அமைதியும் நிம்மதியும் பெறுகிற வழிகாட்டுதல்களையும் சூழல்களையும் அல்லாஹால மனித சமுதாயத்திற்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். பூமி முழுவதுமே இறைவனது விருப்பத்தின்படி குழப்பங்கள் இல்லாத ஒரு சுமூகமான ஒரு நிலையில் இந்த பூமி வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அதற்குரிய எல்லா விதமான அம்சங்களையும் அதற்குரிய வழிமுறைகளையும் அல்லாஹ்வுத்தாலா நமக்கு அவன் அருளிய திருக்குர்ஆனின் மூலமும் அவளான் அனுப்பப்பட்ட தூதர்களின் மூலமும் அல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறான். ஒரு மனிதன் தனி மனிதன் அல்ல, அவன் ஒரு குடும்பம், பல குடும்பங்கள் சேர்ந்து ஒரு சமூகம், பல சமூகங்கள் சேர்ந்ததுதான் மனித இனம். ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் அந்த குடும்பத்திற்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற குழப்பங்களும் பிரச்சனைகளும் அந்த சமூகத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சமூகமாக தன்னை கருதி கொள்ள வேண்டும். நாம் சமூகத்திலே ஒரு செயலை, நல்ல செயலை செய்தால் அது நம்ம சமூகத்திற்கு நல்ல பெயரை கொண்டு வந்து சேர்க்கும், குடும்பத்திற்கு நல்ல பெயரை கொண்டு வந்து சேர்க்கும். அதே நேரத்திலே ஒரு தீமையான காரியத்திலே நாம் ஈடுபட்டால் அது நமது குடும்பத்தையும் பாதிக்கும், நமது சமூகத்தையும் பாதிக்கும் என்ற உணர்வு எல்லா மோமின்களிடத்திலும் இருக்க வேண்டும். அப்படி இருந்துவிட்டால் இந்த பூமி அமைதியோடு திகழும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹு தஆலா திருமறையின் மூலமாக பலவிதமான வழிகாட்டுதல்களை அல்லாஹ் நமக்கு சொல்லித்தருகிறான். நான் ஓதி இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், வஷாபிருஹும் ஃபில் அம்ரி, நபியே நீங்கள் அவர்களோடு கலந்து ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டால் பத்தவக்கல் அலல்லாஹ், அதற்கு பிறகு அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் சரி, அது குடும்ப ரீதியான விஷயமாக இருக்கட்டும், அல்லது ஒரு பொது விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது அரசியல் விஷயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அல்லாஹு தாலாவுடைய என்னவென்று சொன்னால் அவைகளை மக்களுக்கு மத்தியிலே அதற்குரியவர்களிடத்திலே, அதற்கு தகுதி மிக்கவர்களிடத்திலே அது சம்பந்தமான ஆலோசனை செய்து கொள்வது இஸ்லாத்தினுடைய நடைமுறைகளில் ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே நல்லவர்களுடைய தன்மைகளை சொல்லுகிற போது, நல்லவர்கள் எப்படி இருப்பார்கள் என்கின்றவரை வரிசைப்படுத்துகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் தொழுகை நிலைநாட்டுபவர்களாக இருப்பார்கள். அதற்கு பிறகு தொழுகை சொன்ன பிறகு மற்ற வசனங்களில் எல்லாம் ஜகாத்தை பற்றி சொல்லுவான், நோன்பை பற்றி சொல்லுவான், தான தர்மங்களை பற்றி சொல்லுவான். ஆனால் இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தொழுகையை கடைபிடிப்பார்கள், அம்ருஹும் ஷூரா பைனஹும், தங்களது காரியங்களை ஷூராவின் மஷூராவின் அடிப்படையிலே, ஆலோசனையின் அடிப்படையிலே செயல்படுத்துவார்கள் என்று நல்லவர்களது தன்மைகளை பண்புகளை சொல்லுகிற போது அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொரு மனிதர்களும், மக்கள் பொதுவாகவே மனிதன் என்று சொன்னாலே அறிவிலே குறைந்தவர்கள் தான், அறிவில் நிறைந்த நிறைவான எந்த மனிதனுமே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா அறிவையும் கொடுக்கப்பட்டவர்கள், அதாவது முன்னோர்களுடைய அறிவையும் பின்னால் வருகின்றவர்களுடைய அறிவையும் எல்லா அறிவையும் மொத்தமாக கொடுக்கப்பட்டவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே இருந்து இறை கட்டளைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக பெறுகிறவர்கள். ஏதாவது ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உத்தரவு போடுவான், அல்லாஹ் அவர்களுக்கு அந்த செய்தியை சொல்லி அறிவிப்பான். அப்படி இருக்கிற போது அவர்கள் மனிதர்களிடத்திலே ஆலோசனை செய்ய வேண்டிய அவசியம் அறவே கிடையாது. இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை விட அறிவில் சிறந்த ஒரு மனிதன் பிறக்கவில்லை இந்த பூமியில். அது யார் நபி, எந்த நபிமார்களாக இருந்தாலும் சரியே, எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட அறிவு ரசூலுல்லாஹ்வுக்கு மொத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்ட அறிவு ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் மொத்தமாக சொன்னார்கள், நான் 300 கோடி அறிவையும் கொடுக்கப்பட்டிருக்கிறேன், பின்னால் உள்ளவர்கள் அறிவையும் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அறிவு கொடுக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய வழிகாட்டுதலிலே நேரடியாக இருந்து கொண்டிருப்பவர்கள். அவர்களிடத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், வஷாபிர்ஹும் ஃபில் அம்ர், ஏதாவது முக்கியமான விஷயங்களிலே சஹாபாக்களோடு நீங்கள் கலந்து ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். அப்படியானால் ஆலோசனை எந்த அளவுக்கு முக்கியமானது, எவ்வளவு அதாவது அறிவுறுத்தப்பட வேண்டிய விஷயம் என்று தெளிவாக புரிகிறது. திருமறையிலே அல்லாஹ் சொல்கிற போது, சாதாரண ஒரு விஷயம், ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டுவது 2 வருடம் என்று அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கிறான். 2 வருடங்கள் குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும். அந்த 2 வருடங்களுக்கு அதிகமாக ஊட்டுவது பயன் தராது. அந்த அளவுக்கு ஊட்டுவது தான் குழந்தைக்கு சிறப்பு. அது இந்த 2 வருடங்களில் வருகின்ற தாயிடத்திலிருந்து ஏற்படுகின்ற அந்த பாலின் மூலமாகத்தான் அந்த குழந்தைக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது, நோய்க்குள் எதிர்ப்பு சத்து கிடைக்கிறது என்றெல்லாம் ஆராய்ச்சிகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், 2 வருடங்களுக்கு முன்பாக 1.5 வருடங்களோ அல்லது 18 மாதங்களோ 20 மாதங்களோ பால் குடி நிப்பாட்ட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் கணவன் மனைவி இருவரும் உங்களுக்குள்ளே ஆலோசனை செய்து கொண்டு அதை நிறுத்துங்கள். பால் கொடுப்பது என்பது ஒரு தாய உரிமையானது, தாய்க்கு சொந்தமானது. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த இடத்திலே அந்த தந்தையினோடு ஆலோசனை செய்து கொண்டு அந்த பால் குடியை நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறான். அடிப்படையிலே ஏற்படுகிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஆலோசனை அவசியம். யாருமே நினைத்து விடக்கூடாது, நாம் முடிவு செய்து விட்டால் அது சரியாகத்தான் இருக்கும், அந்த மாதிரி நிலையே கிடையாது. 4 மனிதர்கள் உட்கார்ந்து ஆலோசிக்கிற போது அல்லாஹ் தஆலா யாருடைய உள்ளத்திலாவது ஒரு சிறந்த விஷயத்தை போட்டு விடுவான். அவர் அந்த கருத்தை சொல்லுவார், அது எல்லாத்தையும் விட ஏற்புடையதாக இருக்கும். அதை தொடர்ந்து செயல்படுகிற போது அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். எந்த விஷயம் ஆலோசனை இல்லாமல் செய்யப்படுகிறதோ அதில் கைசேதம் தான் ஏற்படும், பின்னால் வருத்தம் தான் உண்டாகும். நாம் செய்கிற காரியங்களிலே நமக்கு பின்னால் அதை பற்றி கவலை இருக்கக்கூடாது என்று சொன்னால், அது சம்பந்தமாக ஒரு மன உளைச்சல் வரக்கூடாது என்று சொன்னால், முன்பே அது சம்பந்தமாக அது தொடர்புடைய இடத்தில் ஆலோசித்துக் கொள்ள வேண்டும். மருத்துவ விஷயமாக இருந்தால் மருத்துவரிடத்தில் தான் ஆலோசிக்க வேண்டும். தொழில் விஷயமாக இருந்தால் தொழில் சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் தான் ஆலோசிக்க வேண்டும். விவசாயம் சம்பந்தமான விஷயமாக இருந்தால் அது தொடர்புடைய இடத்தில் தான் ஆலோசிக்க வேண்டும். அது அல்லாமல் அது தொடர்புடையவர்கள் அல்லாமல் மற்றவர்களிடத்தில் அதை பற்றி ஆலோசனை செய்தால் அதற்குரிய தீர்வு கிடைக்காது, தவறான வழிதான் நமக்கு ஏற்பட்டுவிடும். எனவே மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் வருகிற போது மார்க்கம் தெரிந்த இடத்தில் தான் ஆலோசிக்க வேண்டும். மார்க்கம் தெரியாத இடத்திலே போய் ஆலோசனை செய்தால் தவறு ஏற்பட்டுவிடும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் யாருக்கு நிபுணத்துவம் இருக்கிறதோ, யாருக்கு அதை பற்றி அறிவு இருக்கிறதோ அவர்களிடத்தில் தான் அந்த ஆலோசனையை நாம் செய்ய வேண்டுமே தவிர, மார்க்க விஷயத்தை கொண்டு போய் அதுக்கு சம்பந்தமில்லாத ஒரு இடத்திலே கேட்டால் தவறு ஏற்பட்டு போய்விடும். அதுபோல உலக காரியங்களும் அப்படித்தான், விஷயங்களும் அப்படித்தான். இஸ்லாத்துடைய ஆட்சி முறையும் கூட குடியாட்சி என்று சொல்லப்படும், முடியாட்சி என்பது கிடையாது. சுமார் ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்னால் தந்தை அரசராக இருப்பார், அதைத் தொடர்ந்து மகன் இருப்பார், அதைத் தொடர்ந்து அவருடைய மகன் இருப்பார். இப்படித்தான் இன்றைக்கு கூட இஸ்லாமிய நாடுகளிலே இந்த முறைதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது விரும்பத்தக்கதல்ல, இஸ்லாத்துடைய கருத்துக்களுக்கும் நடைமுறைகளுக்கும் ஒப்பானதல்ல. மக்களால் அத்தனை பேர்களும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒருவர் அந்த பொறுப்பில் இருக்கிற போதுதான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அது அல்லாமல் ஒரு குடும்ப ரீதியாக, அதாவது ஒரு தனி மனிதன் கோடிக்கணக்கான பேர்களுக்கு அரசனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் யாரையுமே மதிக்க மாட்டான். பரம்பரை பரம்பரையாக அந்த தொடர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு மனிதன் தன்னுடைய ஆதிக்கத்தை தான் நினைக்கிறதை அத்தனை பேர்களின் மீதும் செலுத்துகிறான், நிர்பந்தப்படுத்துகிறான் என்ற நிலை வருகிற போது அங்கு உதவி இருக்காது. அதன் காரணமாகத்தான் பார்க்கிறோம் எந்தெந்த நாடுகளிலே ஆலோசனை இல்லையோ அந்த நாடுகள் சீரழிந்து போவதை பார்க்கிறோம், சின்னாபின்னு விட்டு போவதை பார்க்கிறோம். இது அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, குடும்ப ரீதியாகவும் கூட நாம் நமக்குள்ள பிரச்சனைகளை நமது குடும்பத்திலே கலந்து கொள்ள வேண்டும், மனை மக்களோடு அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களிடத்திலே இருந்து சிறுவர்களாக இருந்தாலும் சரியே அவர்கள் சொல்லுகின்ற ஆலோசனைகள் சில நேரங்களிலே உகந்ததாக ஆகிவிடும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு விஷயமாக தீர்ப்பு சொல்கிறார்கள், அங்கே சிறுவராக இருக்கிற சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தீர்ப்புக்கு மாற்றமான ஒரு கருத்தை சொல்கிறார்கள். விஷய சம்பவம் பெரியது, இதை சொல்வதற்கு நேரமில்லை. ஆனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் அரசனாக இருக்கிறேன், இவனோ சிறியவனாக இருக்கிறான், இவனுடைய பேச்சை நான் எதற்கு கேட்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. சிறுவர் சொன்ன அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள், செயல்படுத்தினார்கள். ஆனால் அதுதான் சரியாக இருந்தது. அதுபோன்று சொல்லப்படக்கூடிய விஷயம் எப்படிப்பட்டது என்பதைத்தான் இங்கே பார்க்க வேண்டுமே தவிர யார் அதை சொல்லுகிறார் என்பதை நாம் இங்கே கவனிப்பதே அர்த்தமில்லை. அன்புக்குரிய சகோதரர்கள், இஸ்லாமிய வரலாறு நெருகிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரி யுத்தம் நடைபெறுகிற போது சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒன்று திரட்டி அவர்களுக்கு மத்தியிலே ஆலோசனை செய்தார்கள். சஹாபாக்கள் உற்சாகம் கொடுத்த பிறகுதான் அந்த யுத்தத்திற்கு அவர்கள் முற்பட்டார்கள். அதுபோல யுத்தத்திற்கு அவன்றி படையை புறப்பட்டு பதிரங்கிற இடத்திற்கு போய் அங்கே ஒரு இடத்திலே இந்த இடத்திலே கூடாரம் அடித்து தங்கிக் கொள்ளலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செய்து அதை சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொன்ன போது அந்த கூட்டத்தில் போர் தந்திரங்களை தெரிந்திருந்த ஒரு சஹாபி முந்தைய அம்ரு என்று சொல்லுகிற சஹாபி, யா ரசூலல்லாஹ், இந்த இடத்தை தேர்வு செய்திருக்கிறீர்களே, இது அல்லாஹ்வுடைய உத்தரவா அல்லது நீங்களாக எடுத்துக்கொண்ட முடிவா என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது என்னுடைய முடிவு தான் என்று சொன்னார்கள். அப்படியானால் இந்த இடம் உகந்ததல்ல, இதைவிட சிறப்பான இடம் மேட்டு பகுதி தான், அங்கே இருந்தால் சகதிகள் ஏற்படாது, எதிரிகள் நம்மை வேகமாக வந்து தாக்குவதற்கு வழி இல்லாமல் இருக்கும் என்றெல்லாம் அதற்குரிய சாதகங்களை சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைத்தார்கள். அவருடைய ஆலோசனையை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு அவர் சொன்ன இடத்திலே சென்று கூடாரம் அடித்தார்கள். இதுபோல ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் கைதிகளுடைய விஷயத்திலே கைதிகள் என்ன செய்யலாம் என்று யோசனை வருகிற போது அபூபக்கர் சித்தீக்ரான ஒரு ஆலோசனை சொன்னார்கள், உமரல்லானவர்கள் ஒரு ஆலோசனை சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக்ரான ஆலோசனையை கேட்டு செயல்படுத்தினார்கள். உஹத் போர் நடக்கிற போதும் அப்படித்தான். ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பம் என்னவென்று சொன்னால், இந்த முறை வெளியிலே சென்று போர் செய்ய வேண்டாம், மதீனாவிலே உட்கார்ந்து எதிரி காக்கலாம் என்பதாக அவர்கள் மனசிலே நினைத்தார்கள். அது சம்பந்தமாக சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து கேட்டபோது சொன்னார்கள், இல்லை வெளியில் தான் சென்று போர் செய்ய வேண்டும் என்று அதிகமானவர்கள் கருத்து சொன்னதற்கேற்ப செல்லல்லாஹு அவர்கள் மதீனாவிலிருந்து புறப்பட்டு உஹத் என்கின்ற இடத்திற்கு வந்து அங்கே போரிலே அவர்கள் ஈடுபட்டார்கள். பெருமானார் செல்லல்லாஹு அவர்கள் அந்த யுத்தத்தின் போது கூட மக்கா குறைசிகளும் மதீனாவை சுற்றி இருக்கிற யூதர்களும் எல்லாருமே ஒன்று சேர்ந்து மதீனாவை காக்குவதற்காக வேண்டி அவர்கள் முற்பட்ட போது, அந்த நேரத்திலே நான் வெளியிலே செல்வது உகந்ததல்ல, இப்போது என்ன செய்யலாம் என்று சொன்ன போது, வேறு நாட்டுக்காரராக இருக்கிறவர்கள், வேறு மொழி பேசக்கூடியவராக இருக்கிறவர்கள் சல்மான் பாரசி அவர்கள் சொன்னார்கள், ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், எங்களது நாட்டிலே ஒரு வளமை இருக்கிறது, நாங்கள் போர் தந்திரங்களிலே ஒரு தந்திரமாக ஊரை சுற்றியும் நாங்கள் பெரும் பெரும் குழிகளை அகல்களை தோண்டிக் கொள்வோம், நாங்கள் ஊருக்குள்ளே உட்கார்ந்து கொள்வோம், அதற்கு பிறகு இங்கு இருந்து கொண்டு அவர்களை நாங்கள் எதிர்ப்போம், அதுபோன்று பெரும் பெரும் அகழிகளை தோண்டி நாம் போர் செய்யலாம் என்று சொன்ன போது, இந்த அந்தக் என்று அகழி தோண்டுகின்ற வதனி அரபு நாட்டிலே கிடையாது, அதை பற்றிய ஞானமோ அறிவோ யாருக்குமே கிடையாது. ஆனால் செல்லல்லாஹு அவர்கள் அந்த இதை ஏற்றுக்கொண்டார்கள். பல சிரமங்களுக்கு மத்தியிலே மதீனாவை சுற்றி இருக்கிற மலைகளை மலைகள் தடையாக இருக்கிற இடத்தை தவிர மற்ற பகுதிகளெல்லாம் அந்த கண்ணின் அகழ்நிலையை தோண்டினார்கள், பெரும் பெரும் குழிகளை தோண்டினார்கள், அதற்காக பல சிரமங்களை அடைந்தார்கள், பசியும் பட்டினியுமாக இருந்தார்கள் என்றெல்லாம் வரலாறு காட்டுகிறது. இன்றைக்கு கூட மதீனாவை சுற்றி இருக்கிற பகுதிகளிலே நாம் சென்று பார்த்தால் தெரியும், அகழி தோண்டப்பட்ட இடங்கள் அடையாளமிட்டு காணப்படும், ஹந்தக்கின் போது தோண்டப்பட்ட இடங்கள் என்பதாக. அந்த அளவுக்கு செல்லல்லாஹு சல்மான் பாரசி அவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டு அறிமுகம் இல்லாத அதை பற்றிய அறிவில்லாத ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டார்கள், அதன்படி செயல்பட்டார்கள். அதுபோலத்தான் செல்லல்லாஹு அவர்கள் ஹந்தக்கினுடைய சமயத்தில் இந்த அகழி தோன்றுவதற்கு முன்னாலேயே இது சம்பந்தமாக ஆலோசனை செய்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கருத்து என்னவென்றால், நாம் அவரிடத்திலே போர் செய்ய வேண்டாம், பெரும் கூட்டம் சேர்ந்து விட்டது, மதீனாவில் இருப்பவர்களும் குறைசிகளும் மக்காவில் இருப்பவர்களும் அதை சுற்றி இருக்கிற கபீலாக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு நம்மை எதிர்க்க முற்படுகிறார்கள், எனவே இந்த ஆண்டு அவர்களிடத்திலே போர் செய்ய வேண்டாம், நடப்பு ஆண்டிலே மதீனாவிலே கிடைக்கின்ற விளைச்சலில் மூன்றில் ஒரு பகுதியை அவர்களுக்கு நாம் கொடுத்து சமாதானம் செய்து கொள்ளலாம் என்று சொன்னபோது, கூட்டத்தில் இருந்த சாதுபுரம் அவர்களும் சாதுபுரம் உபாதாரியல்லாவர்களும் ஆட்சேபனை தெரிவித்தார்கள். ரசூலுல்லாஹ் அவர்களே சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், அப்படி நாம் அவர்களுக்கு கப்பம் கட்டி இந்த போரை நாம் தடுக்க வேண்டாம், அவர்களிடத்திலே போர் செய்வோம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் போர் செய்கின்ற அந்த ஆலோசனை முடிவானது. இப்படியெல்லாம் சகாபாக்கள் சொல்லுகின்ற கருத்துகளுக்கு செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் அளித்திருக்கிற செய்திகள் ஹதீஸ்களிலே ஏராளமாக பார்க்கலாம். 1400 பேர்களை கொண்டு ஹுதைபியா என்ற இடத்திலே உம்ராவுக்காக சென்றவர்கள் தடுக்கப்பட்ட போது அங்கே ஒரு உடன்பாடு ஏற்படுகிறது, இந்த வருடம் வரக்கூடாது, திரும்பி சென்று விட வேண்டும் என்பதாக செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகாபாக்களுக்கு சொல்கிறார்கள். அடுத்த ஆண்டு இன்ஷா அல்லாஹ் வந்து உம்ரா செய்யலாம், இப்போது நாம் திரும்பி விடலாம், எல்லாரும் இறாமை கலைந்து முடி இறக்கி புறப்படுங்கள் என்று சொன்னபோது 1400 சஹாபாக்களும் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய முடிவை அங்கீகரிக்கவில்லை, தாமதப்படுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருத்தை அப்படி தாமதப்படுத்துவது சஹாபாக்களின் வலமை அல்ல. ஆனால் மதீனாவிலிருந்து வருகிற போது முழுமையான ஆசையோடும் எண்ணத்தோடும் அவர்கள் மக்காவிற்குள்ளே நுழைவோம் உம்ரா செய்வோம் என்ற ஆசையோடு வந்தவர்கள் ஏமாற்றம் அடைந்த போது அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. அங்கிருந்து யாருமே ஏறாமை களையவில்லை, முடியெடுக்கவில்லை. நீண்ட நேரம் ஆகிவிட்டது, ரசூலுல்லாஹ்வுக்கு தர்ம சங்கடமாக ஆகிவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் உடனே செயல்படுத்துகின்ற தன்மைகள் அவர்கள் சஹாபாக்கள். கூடாரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோ வந்திருந்த உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ரசூலுல்லாஹ்விடத்திலே சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நீங்க அமைதியாக செல்லுங்கள், யாரிடத்திலும் பேச வேண்டாம், அமைதியாக சென்று நீங்கள் முடியை இறக்குங்கள், இறாமை கலையுங்கள், அதை பார்த்தால் அவர்கள் செய்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். அதுபோலவே செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்திலிருந்து வந்தார்கள், முடியை களைந்தார்கள், ஏறாமுடியை களைந்தார்கள், குளிக்க போனார்கள், எல்லா சஹாபாக்களும் அதை தொடர்ந்து அதையே பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அமைந்தது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களுடைய கருத்துக்களை மதித்து அது சிறப்பானதாக இருந்தால் அதை செயல்படுத்தி காட்டியிருக்கிற வரலாறுகளை பார்க்கிறோம். நாம் எப்போது பாங்க சொல்லுகிறோம், இந்த பாங்க சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள் இருக்கிறதே குரானில் கிடையாது. குரான் எங்காவது இருக்கிறதா என்றால் கிடையாது. இது எப்படி வந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமாக சஹாபாக்களிடத்திலே கருத்து கேட்கிறார்கள். தொழுகைக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும், என்ன செய்யலாம், எப்படி அழைப்பு கொடுக்கலாம்? சஹாபாக்கள் பல கருத்துக்களை சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தொழுகை நேரம் வந்துட்டா ஒரு சஹாபி ஒருவரை அனுப்பி எல்லா இடத்திலும் தொழுகை நேரம் வந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு வரலாம், அப்படி செய்தால் எல்லாரும் தொழுகைக்கு வந்து விடுவார்கள் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அது சாத்தியமாகுமா? இன்னைக்கு நம்ம செய்ய முடியுமா? ரசூலுல்லாஹ் தயங்கினார்கள். அடுத்து ஒருவர் சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், ஊதலாம், கொம்பு ஊதி அந்த தொழுகையுடைய நேரத்தை அறிவிக்கலாம். அது யூதர்களுடைய வழக்கமாக இருந்தது, அது நிராகரிக்கப்பட்டது. சரி, நெருப்பை மூட்டி நாம் என்ன செய்யலாம், தொழுகைக்கான நேரத்தை அறிவிக்கலாம் என்று சொன்னார்கள். அதுவும் மஜூசிகளுடைய வழக்கம், அதை விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இப்படியாக ஒவ்வொருத்தரும் சொன்ன கருத்துக்கள் அத்தனையுமே அதற்குரிய காரணங்களை சொல்லி நிராகரிக்கப்பட்டு வந்தது. கடைசியாக அந்த கூட்டத்தில் அந்த அழைப்பை பற்றி முடிவு ஏற்படவில்லை. அதற்கு பிறகு பல நாட்கள் கழிந்து விட்டது. அப்துல்லா என்கின்ற ஒரு சஹாபி ரசூலுல்லாவிடத்திலே ஓடோடி வந்தார். யார் ரசூலுல்லா, நான் ஒரு அருமையான கனவு கண்டேன், அந்த கனவில் தொழுகைக்காக வேண்டி ஒருவர் அழைப்பு கொடுக்கிறார், நான் இப்போது சொல்லுகிறோமே இந்த பாங்கனுடைய முறை, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லி அழைப்பு கொடுப்பதை போன்று என் அருகே அவர் போய்க் கொண்டிருந்தார். யார் ரசூலுல்லா, அந்த கனவை பார்த்த உடனேயே நான் உங்களிடத்திலே வந்து சொல்லிவிட்டேன் என்று சொன்னார். அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற போதே அடுத்து உமர் அல்லாஹ் வந்தார்கள். அவரும், யா ரசூலுல்லாஹ், நானும் இதே கனவை கண்டேன் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டார்கள். அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி விட்டான் என்று சொல்லி பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து அவர்கள் சொன்னது போல பாங்கு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அதுதான் இன்று வரையிலும் நினைத்துக் கொண்டிருக்கிறது. பாங்கு சொல்லுகிற முறை ஆலோசனையின் அடிப்படையில் ஏற்பட்டவை தான். ரசூலுல்லாஹ் நினைத்திருந்தால் இப்படி சொல்லுங்கள் என்று கற்றுக் கொடுத்திருக்கலாம், அல்லது அல்லாஹ் வஹியின் மூலமாக அதை அறிவித்திருக்கலாம். ஆனால் அது ஆலோசனை செய்து முடிவு செய்யப்பட வேண்டிய விஷயம் என்ற காரணத்தினால், காலங்கள் முழுவதும் அது கடைபிடிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால், அல்லாஹு தஆலா கனவின் மூலமாக சில சஹாபாக்களுக்கு அதை அறிவுறுத்தினால் அது செயல்பாட்டுக்கு வந்தது. அதுபோலத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பிறகு யமாமா என்கின்ற இடத்திலே ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. அந்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட 700 ஹாஃபிதுகள் குர்ஆனை மரணம் செய்தவர்கள், குர்ஆனை திறம்பட ஓதக்கூடியவர்கள் 700 பேர்கள் இந்த யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். இப்படி ஷஹீதாக்கப்பட்ட போது உமர் அவர்களுக்கு மிகவும் கவலை ஏற்பட்டது. இதை பற்றி அதாவது ஜீரணிக்கவே முடியவில்லை, அந்த அளவுக்கு மனதில் வேதனை ஏற்பட்டது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அமீர் முஃமினீனாக இருக்கிறார்கள், ஓடோடி வந்தார்கள். அமீர் முஃமினீன் அவர்களே, இது மாதிரி யுத்தங்களிலே ஹாஃபிதுகள் கொல்லப்பட்டு விட்டால் குர்ஆன் அப்படியே போய்விடும், யாரிடத்திலும் கிடைக்காமல் போய்விடும். இந்த குர்ஆன் இப்படி பார்க்கிறோமே, இந்த குர்ஆன் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இல்லை, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலும் கிடையாது, உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலும் கூட கிடையாது, 4வது 3வது ஹலீஃபா உஸ்மானுல்லாஹ்வுடைய காலத்தில் தான் அது முழுமைப்படுத்தப்பட்டது. ஆனால் அது சம்பந்தமான ஆலோசனை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்திலே ஏற்பட்டது. உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நாம் இந்த குர்ஆனை இப்படி ஹாஃபிதுகளை இழந்து வந்தோம் என்று சொன்னால் குர்ஆன் நமக்கு பின்னால் யாருக்குமே கிடைக்காமல் போய்விடும். எனவே இதை பார்க்கும் இந்த குர்ஆனை ஒன்று திரட்ட வேண்டும், இதை எழுத்து மூலமாக எழுதி அரசாங்கத்தோடு அரசாங்கம் மூலமாக அது வெளியிடப்பட வேண்டும், இல்லை என்று சொன்னால் பின்னால் குழப்பங்கள் உண்டாகும் என்றெல்லாம் எடுத்து சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கொஞ்சம் தயங்கினார்கள். உமர் அல்லாவிடத்திலே கேட்டார்கள், ரசூலுல்லாஹ் செய்யாத ஒரு வேலையை நம்ம எப்படி செய்யறதுன்னு கேட்டாங்க. எவ்வளவு ஒரு அதாவது அடக்கம் பாருங்கள், எவ்வளவு ஒரு பக்குவம் பாருங்கள், பெருமானார்கள் இருந்த காலத்திலே இந்த காரியத்தை செய்யவில்லையே, நாம் எப்படி செய்வது என்று கேட்டார்கள்.
ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இது செய்யப்படாவிட்டாலும் கூட இப்போது அது அவசியப்படுகிறது. இது நல்ல வேலைதான், நல்ல செயல்தான், இதனால் நமக்கு குற்றம் ஏற்படாது என்று திரும்பவும் சொல்கிறார்கள். சரி, நான் யோசித்து முடிவெடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஓரிரு நாட்கள் கழித்த பிறகு உமர்ல்லாஹ்வுடைய சொன்ன கருத்துக்களை அது சரியெனப்பட்டது. அதற்கு பிறகுதான் அவர்கள் உத்தரவிட்டார்கள். ஜெயிலில் சாபத்தில்லாத்தாலும் அவர்களிடத்திலே பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அந்த பணி கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நடைபெற்று உஸ்மானுல்லாவுடைய காலத்திலே முழுமை பெற்றது. எல்லாம் ஆலோசனையின் அடிப்படையில் தான். ரசூலுல்லாவுடைய காலத்தில் இல்லாத நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னாலும் முதல்ல குரானை மறுக்கணும். குரானை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ரசூலுல்லாவுடைய காலத்தில் எது இருந்ததோ அதுதான் இஸ்லாம், அதுதான் மார்க்கம் என்று சொல்லுகிறவர்கள் திருக்குர்ஆனை தள்ளி வைக்க வேண்டியதுதான், ஏற்றுக்கொள்ள முடியாது. குர்ஆன் சஹாபாக்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது, முழுமை அடைய செய்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதுபோலத்தான் ஹிஜ்ரத்தினுடைய ஆண்டு சம்பந்தமான ஒரு ஆலோசனை உமர்ல்லாவுடைய ஆட்சி காலத்திலே உண்டானது. அவருடைய கருத்து கேட்பதற்காக சஹாபாக்களை ஒன்று திரட்டினார்கள். கருத்து சொல்லப்பட்டது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றதை கணக்கு வைத்து ஹிஜ்ரி ஆண்டு முடிவு செய்யப்பட்டது. இப்படியாக வரலாறு நடிகளும் நான் பார்க்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு பின்னால் ஹலீஃபாக்களும் சஹாபாக்களும் ஆலோசனை அடிப்படையிலே எல்லா காரியங்களையும் நடத்தி இருப்பதாக நாம் பார்க்கிறோம். ஆலோசனை செய்ய வேண்டும், ஆனால் எந்த விஷயத்திலே ஆலோசனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எல்லா விஷயத்திலையும் செய்ய முடியாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதையும் முடிவு செய்து விட்டார்களோ அதில் ஆலோசனை மறுபரிசீலனை கிடையாது. உதாரணத்திற்கு, ஒரு மனிதருக்கு 15 வயது பூர்த்தி ஆகிவிட்டால் தொழுகை கடமையாகிவிட்டது. 50 வயசு வரைக்கும் தொழுகலை. 50 வயசுக்கு பிறகு மனைவியிடத்திலே போய் நான் தொழுகலாம் நினைக்கிறேன், எப்ப இருந்து தொழுகிறது அப்படின்னு கேட்கக்கூடாது. மௌன, நீ தொழுதா, இப்போ விட்டு போச்சு உனக்கு, இப்ப போய் கேட்டுட்டு ஆலோசனை செய்து கொண்டிருக்க கூடாது. ஹஜ்ஜினுடைய கடமை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் இந்த வருஷம் நம்ம அடுத்த வருஷம் போலாமான்னு யோசனை பண்ணக்கூடாது, ஆலோசனை செய்யக்கூடாது. எந்த ஆண்டு அதற்குரிய தகுதி வந்து விட்டதோ அந்த ஆண்டு நிறைவேற்றி விட வேண்டும். அல்லாஹ் எந்த விஷயத்தை பரவலாக ஆக்கியிருக்கிறானோ, ரசூலுல்லாஹ் இந்த விஷயங்களை சுன்னத்தாக நமக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்களோ அவைகள் விஷயத்தில் ஆலோசனை கூடாது. அதுபோல சஹாபாக்கள் முடிவு செய்த விஷயத்திலும் ஆலோசனை கூடாது. இமாம்கள் எந்த விஷயத்தில் ஃபத்வா கொடுத்து விட்டார்களோ அந்த விஷயத்திலும் ஆலோசனை செய்யக்கூடாது. உதாரணத்திற்கு, தாடி வைப்பது மார்க்கத்திலே ரொம்ப வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்து. தாடி வைக்கலாம் நினைக்கிறேன், தாடி வைக்கலாமா, எப்ப வைக்கலாம், இப்ப வைக்கலாமா, 50 வயசுக்கு பிறகு வைக்கலாமா, அந்த ஆலோசனை எல்லாம் கூடாது. மார்க்கம் எதை சொல்லி இருக்கிறது அந்த விஷயத்திலே ஆலோசனை கூடாது. மார்க்கத்திலே முடிவு செய்யப்பட்ட விஷயத்தின் மீது ஆலோசனை கூடாது. அது அதற்கு பிறகு யாருக்குமே அந்த தகுதி இல்லை. இமாமுகள் ஒரு விஷயமாக முடிவு செய்து விட்டார்கள், அதற்கு பிறகு அதனை மறுபரிசீலனை செய்வதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா, தகுதி கிடையாது. உமர் இப்னு கத்தாப் அவருடைய காலத்திலேயே பெண்கள் மஸ்ஜிதுக்கு வரக்கூடாது என்று முடிவு செய்யப்பட்டு விட்டது. அந்த முடிவு சஹாபாக்களால் அத்தனை சஹாபாக்களுடைய ஒப்புதலோடு முடிவு செய்யப்பட்டது. பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்பது, இப்ப போய் பெண்களை பள்ளிவாசலுக்கு வர வைக்கலாமா என்று சொல்வதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது, அதிகாரம் கிடையாது. என சஹாபாக்கள் காலத்திலே முடிவு செய்யப்பட்ட விஷயம். ஒவ்வொரு விஷயங்களும் அப்படித்தான். எது முடிவு, நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் மூமின் என்று அத்தாட்சி கொடுக்கப்பட்டவர்கள், ஈமானிலே 100க்கு 100 பரிபூர்ணத்தை பெற்றவர்கள், அவர்கள் முடிவு செய்து விட்டால் அதை நாம் பின்பற்ற வேண்டுமே தவிர அந்த விஷயத்தில் ஆலோசனை செய்யக்கூடாது. அது அல்லாமல் உலக ரீதியான விஷயங்கள், குடும்ப ரீதியான விஷயங்கள், வியாபாரம், தொழில், இது மாதிரி விஷயங்களிலே நமக்கு ஆலோசனை, நமக்கு ஒரு கருத்து இருந்தாலும் கூட, அது நல்லதாகவே இருந்தாலும் கூட, மற்ற மனிதர்களோடு அதை கலந்து ஆலோசனை செய்து கொள்வது மிகச் சிறப்பானது. பொதுவான விஷயங்களிலே வருகிற போது ஒரு 10 பேர்கள் இருந்து ஒரு கருத்தை பேசுகிற போது நாம் சொல்லுகின்ற கருத்து தான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நினைக்கவும் கூடாது. ரசூலுல்லாஹ்வும் அப்படி நினைக்கவில்லை. உஹத் யுத்தத்தின் போது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்தது, உள்ளே இருந்து போர் செய்யலாம் என்பதாக. ஹந்தக் யுத்தத்தின் போது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்தது, விளைச்சலிலே 1/3 கொடுத்து விட்டு போரை நிறுத்தி விடலாம் என்பதாக. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த எண்ணம் இருந்தாலும் கூட சஹாபாக்கள் சொன்ன கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்ததாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஆசிரமங்களை விடவா நாம் உயர்ந்தவர்கள். எனவே எந்த கருத்தாக இருந்தாலும் சரி, அது மஜ்லிஸில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் அதை பற்றிய கவலையோ அதை பற்றிய தவறான எண்ணங்களோ ஏற்பட்டு விடக்கூடாது. இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் இவ்வளவு பிளவுகள் பாருங்கள், 40 பிரிவுகள் இருக்கின்றன இஸ்லாமியர்கள் இயக்கங்களாக, இயக்கங்களாகவும் அரசியல் கட்சிகளாகவும் கணக்கெடுத்து பார்த்தால் 40 பிரிவுகள் இருக்கின்றன. இவர்கள் என்றைக்குமே ஒன்று சேர மாட்டார்கள், ஒன்று சேர மாட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? இவர்களுக்கு மத்தியிலே அபிப்பிராயங்கள் ஏற்படுவதுதான் முதல் பிரச்சனையே. ஒரு கருத்தை ஒருவர் சொல்லுகிறார், அது தலைமை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் வெளியிலே போய் இன்னொரு இயக்கத்தை ஆரம்பித்து விடுகிறார், இன்னொரு கட்சியை ஆரம்பித்து விடுகிறார். இந்த போக்கு இருக்கிறவர்களும் யாருமே உருப்பட முடியாது. நாம் சொல்லுகின்ற கருத்து தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அது நிராகரிக்கப்படக்கூடாது என்று சொல்வது அது ஒரு வகையில் ஏதோச்சு காரணமாகும். அதாவது தன்னுடைய ஆதிக்கத்திற்கு கீழே வர வேண்டும் என்று எண்ணமாகும், தற்பொழுமையின் அடையாளமாகும். அப்படி செய்யக்கூடாது. குடும்பத்திலும் அப்படித்தான். நமது பிள்ளைகள் ஒரு நல்ல யோசனையை சொல்கிறார்களா, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் தகப்பன், நான் சொல்வதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அடம்பிடிக்க கூடாது. இப்படி ஆலோசனைகளுக்கு சில வழிமுறைகள் இருக்கின்றன, சில நிபந்தனைகள் இருக்கின்றன. அதுபோலத்தான் ஒரு 50 பேர்கள் சேர்ந்து ஒரு விஷயத்தை முடிவு செய்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அதை மாற்ற வேண்டும் என்ற நிலை வருகிற போது 5 பேர் சேர்ந்து அதை மாற்றக்கூடாது, திரும்ப அந்த 50 பேரை கூப்பிடணும். இது மாதிரி விஷயமாக நாம் ஏற்கனவே முடிவு செய்திருந்தோம், அது நல்லதாக தோன்றவில்லை, இப்போது அதுக்கு மாற்றமான ஒரு சிறந்த ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கிறது, எனவே மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறோம் என்று சொல்லி முன்னால் கலந்து கொண்ட அத்தனை நபர்களையும் அழைத்துத்தான் அதை மாற்ற வேண்டுமே தவிர, ஒரு 5 பேர் சேர்ந்து இல்ல இல்ல நாங்கள் மாத்திட்டோம் சொன்னா அது அல்லாஹ்வுக்கு பிரியமானதல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிரியமானதல்ல. எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு மத்தியிலே கருத்து பரிமாற்றத்துக்கு விட்டுவிட்டு அவர்கள் சொல்லுகின்ற நல்ல அபிப்பிராயங்களை ஏற்று அதன்படி செயல்படுத்துவோமானால் அந்த செயல்பாட்டிலே வெற்றி இருக்கும், அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும். அல்லாஹ் தஆலாவுடைய மகத்தான ஒரு ரஹமத்தும் அந்த இயக்க அந்த அந்த ஆலோசனைக்கு உண்டாகும். அல்லாஹ் ரஹ்மான் நாம் வாழும் காலமெல்லாம் சுமூகமாக மனித உறவுகளிலே மனித பிரச்சனைகளிலே சுமூகமான நிலையை கடைபிடித்து உலகத்திலே அமைதியான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிற வழிமுறைகளை பின்பற்றி அதன்படி செயல்படுவதற்கு அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்திற்கு நல்லவர்கள் பாலிப்பானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல்